சாந்தி. 18/9/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தரணியில் ஒளிரக்கூடிய உயிருள்ள நட்சத்திரங்கள். நீங்கள் முழு உலகிற்கும் ஒளி கொடுக்க வேண்டும். கேள்வி: சிவபாபா குழந்தைகளாகிய உங்களின் உடலை எப்படி தங்கமாக ஆக்குகிறார்? பதில்: பிரம்மா தாயின் மூலம் உங்களுக்கு ஞானப்பால் ஊட்டி உங்களின் உடலை தங்கமாக ஆக்கிவிடுகிறார். ஆகையால் அவரது புகழே தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று பாடுகிறார்கள். இப்போது நீங்கள் பிரம்மா தாயிடம் ஞானப்பாலை அருந்தி கொண்டு இருக்கிறீர்கள். இதன் மூலம் உங்களது அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும், தங்கமாக ஆகிவிடுகிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார், ஆகாயத்தில் விண்மீன்கள் இருப்பது போல குழந்தைகள் குறித்து பாடப்படுகிறது. இவர்கள் பூமியில் ஒளிரும் விண்மீன்கள். அவைகள் கூட நட்சத்திர தேவதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவைகள் தேவதைகள் அல்ல. ஆக நீங்கள் அவற்றை விட மகாபலவான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் விண்மீன்களாகிய நீங்கள் முழு உலகிற்கும் பிரகாசத்தை கொடுக்கிறீர்கள். நீங்கள்தான் தேவதையாகக்கூடியவர்கள். உங்களுக்கு தான் எழுச்சியும் வீழ்ச்சியும். அவைகளோ இந்த உலகமென்ற மேடைக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன. அவைகளை தேவதைகள் என்று கூறுவது இல்லை. நீங்கள் தேவதைகளாகி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை தேவதைகளாக ஆக்குவதற்கு வருகிறார். மனிதர்களோ அனைத்தையும் தேவதைகள் என்று புரிந்து கொள்கின்றனர். சூரியனை கூட தேவதை என்று சொல்லிவிடுகின்றனர். ஆங்காங்கே சூரியனின் கொடியையும் ஏற்றி வைக்கிறார்கள். தம்மை சூரிய வம்சத்தினர் என்று சொல்கிறார்கள். உண்மையில் நீங்கள்தான் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள். ஆக தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார், பாரதத்தில்தான் அடர்ந்த காரிருள் சூழ்ந்திருக்கிறது. இப்போது பாரதத்தில்தான் வெளிச்சம் தேவைப்படுகிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அஞ்ஞானத்தின் காரிருளில் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். தந்தை வந்து இப்போது மீண்டும் எழுப்புகிறார். நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்தில் நான் மீண்டும் வருகிறேன் என்று கூறுகிறார். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி எந்த சாஸ்திர இல்லை. இந்த யுகத்தை பற்றி இப்போதுதான் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போது நட்சத்திரங்களாகிய நீங்கள் மீண்டும் தேவதைகளாகிறீர்கள். நட்சத்திர தேவதாய நமஹ என்று உங்களை தான் கூறுவார்கள். இப்போது நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவர்கள் ஆகிறீர்கள். அங்கே நீங்கள் பூஜைக்கு உரியவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இதுவும் கூட புரிந்து கொள்ள வேண்டியதா உள்ளதல்லவா? இது ஆன்மீக படிப்பு. இதில் ஒரு பொழுதும் யாருடனும் சண்டை ஏற்படுவது இல்லை. ஆசிரியர் எளிமையான முறையில் படிப்பு சொல்லி தருகிறார். குழந்தைகளும் எளிமையான முறையில் படிக்கிறார்கள். இதில் ஒருபோதும் சண்டை போன்ற விஷயம் எதுவும் இல்லை. நான் பகவான் என்று இவரை ஒருபோதும் சொல்வது இல்லை. படிப்பிக்கக்கூடியவர் ஷரீரமற்ற சிவபாபா என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவருக்கு தனது ஷரீரம் கிடையாது. நான் இந்த ரதத்தை கடனாக பெறுகிறேன் என்று சொல்கிறார். பாகீரதி என்று ஏன் கூறுகின்றனர்? ஏனென்றால் மிக மிக பாக்கியசாலி ரதமாக இருக்கிறார். இவர்தான் பிறகு உலகின் எஜமானன் ஆகிறார் எனும் போது பாக்கிய ரதமாகிறார் அல்லவா? ஆக அனைத்திற்கும் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்திலும் உயர்ந்த படிப்பு. உலகத்தில் வெறும் பொய்தான் உள்ளது. சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாட்களில் பலவிதமான பகவான்கள் வந்துவிட்டுள்ளார். தன்னை அவ்வாறு சொல்லிக் கொள்கிறார்கள். அதை விடுங்கள். ஆனால் கல்லிலும் மண்ணிலும் கூட பகவான் இருக்கிறார் என்று சொல்லிவிடுகின்றனர். பகவானை பற்றி எவ்வளவு தவறாக கூறிவிட்டனர். லௌகீக தந்தை கூட தன் குழந்தைகளுக்கு புரிய வைப்பது போல தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் அவர்கள் தந்தையாகவும் ஆசிரியராகவும் மற்றும் அவர்களே குருவாகவும் ஆவது இல்லை. முதலில் தந்தையிடம் பிறவி எடுக்கின்றனர். பிறகு சற்று பெரியவர்களான பிறகு படிக்க வைப்பதற்காக ஆசிரியர் தேவைப்படுகிறார். பிறகு 60 வருடங்களுக்கு பிறகு குரு தேவைப்படுகிறார். இவர் ஒருவரே தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு. நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை என்று கூறுகிறார். ஆத்மாதான் படிக்கிறது. ஆத்மாவை ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி சரீரங்களுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள். இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம். உருவாகி உருவாக்கப்பட்டு உருவாகி கொண்டு எதுவும் புதிய விஷயம் இல்லை. இது துவக்கமும் முடிவும் இல்லாமல் உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம். மீண்டும் மீண்டும் நடந்தபடி இருக்கும். ஆத்மாக்கள் நடிகர்கள். ஆத்மா எங்கே வசிக்கிறது? நாம் நம்முடைய வீடாகிய பரம்தாமத்தில் வசிப்பவர்கள். பிறகு இங்கே எல்லைக்கப்பாற்பட்ட நடிப்பை நடிக்க வருகிறோம். தந்தை எப்போதும் அங்கேதான் வசிக்கிறார். அவர் மறுபிறவியில் வருவது இல்லை. இப்போது உங்களுக்கு படைக்கக்கூடிய தந்தை தனது படைப்பின் சாரத்தை கூறுகிறார். உங்களை சுய தரிசன சக்கரத்தை சுற்றும் குழந்தைகள் என்று கூறுகிறார். இதன் பொருள் கூட வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் விஷ்ணுதான் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர். இவர்கள் பிறகு ஏன் மனிதர்களை சொல்கிறார்கள்? இதை குறித்து நீங்கள் அறிவீர்கள். சூத்திரர்களாக இருந்த போதும் மனிதர்களாக தான் இருந்தீர்கள். இப்பொழுது பிராமணர்களாக ஆகியுள்ள போதும் மனிதர்களாக தான் இருக்கிறீர்கள். பிறகு தேவதைகளாக ஆகும்போது கூட மனிதர்களாக தான் இருப்பீர்கள். ஆனால் குணங்கள் மாறுகின்றன. ராவணன் வரும்போது உங்களின் குணங்கள் எவ்வளவு கெட்டு விடுகின்றன. சத்தியுகத்தில் இந்த விகாரங்கள் இருப்பதே இல்லை. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அமர கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எத்தனை கதைகளை கேட்டு இருப்பீர்கள். அமர்நாத் பார்வதிக்கு கதை சொன்னார் என்கிறார்கள். அவருக்கு சங்கரர் சொல்வார் அல்லவா? சிவன் எப்படி கூறுவார்? அநேக மனிதர்கள் கேட்பதற்காக செல்கின்றனர். இந்த பக்தி மார்க்கத்தின் விஷயங்களை தந்தை புரிய வைக்கிறார். பக்தி ஏதோ கெட்ட விஷயம் என்று தந்தை கூறுவது இல்லை. இந்த நாடகம் அனாதியானது. ஒன்று தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என தந்தை இப்போது கூறுகிறார். இதுவே முக்கியமான விஷயம். பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனாபவ. இதன் பொருள் என்ன? இந்த தந்தை வந்து பிரம்மாவின் வாய் மூலம் கூறுகிறார் எனும் போது இவர் பசுவின் வாய் எனப்படுகிறார். தாயும் நீயே, தந்தையும் நீயே என அவரை தான் கூறுகிறார்கள் என்பதையும் புரிய வைத்திருக்கிறார். ஆக இந்த தாயின் மூலமாக உங்கள் அனைவரையும் தத்தெடுத்திருக்கிறார். இவர் வாயின் மூலமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானப்பால் கொடுக்கிறேன் என்கிறார். அப்போது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகி ஆத்மா தங்கமாக ஆகிவிடும். அப்போது உடலும் தங்கத்தை போல கிடைக்கிறது. ஆத்மாக்கள் முழுமையாக சொக்கத்தங்கமாகி விடுகின்றனர். பிறகு மெல்ல மெல்ல ஏணியில் கீழே இறங்குகின்றனர். ஆத்மாக்களாகிய நாம் சொக்க தங்கமாக இருந்தோம். ஷரீரம் கூட தங்கமாக இருந்தது. பிறகு நாடகப்படி நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தில் வந்தோம். இப்போது தங்கமாக இல்லை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது 9 கேரட் என்று கூறலாம். சிறிதளவு மீதம் இருக்கிறது. ஒரே அடியாக மறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. சிறிதளவு அமைதி இருக்கிறது. தந்தை இந்த அடையாளங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். லக்ஷ்மி நாராயணருடைய படம் முதல் நம்பர் ஆகும். இப்போது உங்களின் புத்தியில் முழு சக்கரமும் வந்துவிட்டது, தந்தையின் அறிமுகமும் கிடைத்து விட்டது. இப்போது இன்னும் உங்களின் ஆத்மா முழுமையான தங்கமாக ஆகாமல் இருக்கலாம், ஆனால் தந்தையின் அறிமுகம் புத்தியில் உள்ளது அல்லவா? தங்கமாக ஆவதற்கான யுக்தியை கூறுகிறார். ஆத்மாவில் படிந்திருக்கும் துரு எப்படி நீங்கும்? அதற்காக இந்த நினைவு யாத்திரை உள்ளது. இது யுத்த மைதானம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக யுத்த மைதானத்தில் போர் வீரனாக இருக்கிறீர்கள். இப்போது ஒவ்வொருவரும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வது மாணவர்களுடைய வேலை. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கள். மன்மனாபவ சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா? ஒருவர் மற்றவருக்கு இதே சைகை காட்ட வேண்டும். தந்தையின் படிப்பே சைகையாகும். ஆகவேதான் தந்தை கூறுகிறார், ஒரு வினாடியில் உடல் தங்கமாக ஆகிவிடுகிறது, உலகின் எஜமானனாக ஆகிவிடுகிறேன். தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டால் உலகின் எஜமானனாக ஆகிவிட்டீர்கள். பிறகு உள்ளது உலக ராஜ்யம். அதில் உயர் பதவி அடைவது, இதுதான் முயற்சி செய்வது. மற்றபடி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி உரிமை இருக்கிறது அல்லவா? முயற்சி செய்வதென்பது அவரவர்களை பொறுத்தது. நீங்கள் தந்தையை நினைவு செய்தபடி இருந்தீர்கள் என்றால் ஆத்மா ஒரே அடியாக தூய்மை அடைந்துவிடும். சதோபிரதானமாகி சதோபிரதானமான உலகத்தின் எஜமானன் ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு முறை நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து பிறகு சதோபிரதானமாகி இருக்கிறீர்கள்? இந்த சக்கரம் சுழன்றபடியே இருக்கிறது. இதற்கு ஒருபோதும் முடிவு ஏற்படாது. தந்தை வந்து எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறார். நான் கல்பம் தோறும் வருகிறேன் என்று கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த மோசமான உலகத்தில் அழைக்கிறீர்கள். என்ன அழைப்பு கொடுக்கிறீர்கள்? தூய்மை இழந்துள்ள எங்களை வந்து தூய்மையாக ஆக்குங்கள். இப்பேற்பட்ட அழைப்பு உங்களுடையது. எங்களை சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள். ஆக நான் உங்களுடைய கீழ்ப்படிதலுள்ள சேவகன். இதுவும் கூட நாடகத்தின் விளையாட்டு. நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் ஒவ்வொரு கல்பமும் அதையே படிக்கிறோம், நடிப்பை நடிக்கிறோம். ஆத்மாதான் நடிப்பை நடிக்கிறது. இங்கே அமர்ந்து இருந்த பாபா ஆத்மாக்களை பார்க்கிறார், நட்சத்திரங்களை பார்க்கிறார். எவ்வளவு சிறிய ஆத்மா நட்சத்திரங்களின் ஜொலிப்பை போல இருக்கிறது. சில நட்சத்திரங்கள் நன்றாக ஜொலிக்கின்றன, சில லேசாக ஜொலிக்கின்றன, சில சந்திரனுக்கு அருகாமையில் இருக்கும். நீங்களும் கூட யோக பலத்தின் மூலம் நன்றாக தூய்மையடைந்து விட்டீர்கள் என்றால் ஜொலிக்கிறீர்கள். குழந்தைகளுக்குள் நல்ல நட்சத்திரங்களாக இருப்பவர்களுக்கு மலர்களை கொடுங்கள் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சிலர் மிக கூர்மையானவர்களாக இருக்கின்றனர், சிலர் மிக மந்தமாக இருக்கின்றனர். அந்த நட்சத்திரங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. நீங்களும் மனிதர்கள்தான். ஆனால் உங்களுடைய ஆத்மாவை தந்தை தூய்மையாக்கி உலகின் எஜமானனாக ஆக்குகிறார். எவ்வளவு சக்தியை தந்தை ஆஸ்தியாக கொடுக்கிறார்! சர்வசக்திவான் தந்தை அல்லவா? நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அளவிற்கு சக்தி கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாடவும் செய்கிறார்கள் அல்லவா?